ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னார். அதே போல தேவ பிள்ளைகளாகிய நாமும் பாரம் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவருடைய பாரங்களை நாம் சுமக்கும்படியாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியின் மூலமாக அதன் முக்கியத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஜெபத்துடனே கேளுங்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். அலை நேரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:2 வாசிக்கலாம். கலாத்தியர் 6:2.
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து
இப்படியே
கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்.
இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்தி சபைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். சபையிலே தேவ பிள்ளைகள் என்ன செய்யறோம், எப்படி இருக்கணும்னு சொல்றார். ஒருவர் பாரத்தை இன்னொரு தேவ பிள்ளை சுமக்க வேண்டும். புரியுதா? ஒருவர் பாரத்தை இன்னொருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு வேதம் ஒரு பக்கத்தில் உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் இறக்கி வைங்கன்னு சொல்லுது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று 55:22 சொல்லுகிறது. அப்போ பாரத்தை இறக்கி வைக்கவும் வேதம் சொல்லுகிறது, அதே நேரத்தில் பாரத்தை சுமக்கவும் வேதம் சொல்லுகிறது. பைபிள் என்னைக்குமே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு பக்கம் இப்படியும் சொல்லும், அடுத்த பக்கம் அப்படியும் சொல்லும். அதை சரியாய் புரிந்து கொள்ளலன்னா நம்ம குழம்பி போயிடும். இது கரெக்டா அது கரெக்டான, ரெண்டுமே கரெக்ட், ரெண்டு சூழ்நிலைகளுக்கு ரெண்டுமே கரெக்ட். அதை நம்ம பகுத்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாரத்தை இறக்கி வைக்கும்படி சொல்லுகிற அதே வேதம் சொல்லுகிறது, நீ பாரத்தை சுமக்க வேண்டும் சொல்லுது. அப்ப இந்த இடத்தில் நாம சுமக்க வேண்டிய பாரம் என்ன? ஒருவருடைய பாரத்தை இன்னொருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்ப இந்த பாரம் சுமக்கிறது, மற்ற விசுவாசியினுடைய பாரத்தை சுமப்பது என்பது சாதாரணமான ஒரு ஆலோசனை அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற சின்ன ஒரு யோசனை அல்ல, ஒரு சின்ன புத்திமதி அல்ல. இது கிறிஸ்துவினுடைய பிரமாணம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரமாணம், கிறிஸ்துவினுடைய பிரமாணம், அவர் கட்டாயிட்ட காரியம். அப்போ இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. சில நேரத்தில் பவுல் சொல்லுவார், இதை நான் உங்களுக்கு புத்திமதியாய் சொல்லுகிறேன், இதை நான் கட்டளையாய் சொல்லாமல் உங்களுக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறேன். அப்படி இருந்தா நீங்க ஈஸியாக எடுத்துக்கலாம், செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யலைனாலும் பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. செஞ்சா நல்லது, செய்யலைனாலும் பெரிய ஆபத்து கிடையாது. ஆனால் பிரமாணம் என்று வரும்பொழுது அதை கண்டிப்பாய் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தன் வாழ்க்கையிலே கடைபிடித்தே ஆக வேண்டும். அதை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு சொல்லுகிற காரியத்தை, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பாரம் சுமக்க வேண்டும். என்ன பாரம்? மற்ற விசுவாசியினுடைய பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டும். அப்படி நீங்க செய்யும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர முடியும். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த 6 நிறைய விஷயம் இருக்கிறது. நான் உங்களுக்கு மற்ற காரியங்களை சொல்லிவிட்டு பின்பு இந்த 6 வர, இந்த 6 பாருங்க, 7 வாசியுங்கள்.
மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
இந்த முதல் வசனத்திலிருந்து 10 வரைக்கும் ஒரு கான்செப்ட்ல அப்படியே கர்த்தர் சொல்லிட்டே போறார். அதுல பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்கிறார். அப்ப இருந்து பார்க்கும் இதை நம்ம சொல்லும் பொழுது, இந்த வசனத்தை கேட்கும் பொழுது நமக்கு எல்லாம் என்ன தோணும்? எதை விதைக்கிறான் அதை அறுப்பான். நீ கெட்டது செஞ்சினா உனக்கு கெட்டது நடக்கும். அது பயம் கொடுத்ததுக்காக இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கிடும். நீ கெட்டது செஞ்சினா உனக்கு கெட்டது நடக்கும், மத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சினா உனக்கு தீங்கு நடக்கும். இப்படியே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த வார்த்தையை. ஆனால் இந்த வேத வசனம் அப்படி சொல்லல. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷன் எதை விதைக்கிறான் அதையே அறுப்பான். நல்லதை விதைச்சா நல்லதை அறுப்பான், கெட்டதை விதைச்சா கெட்டதா இருப்பாது. நியூட்ரலா சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்டதை மட்டுமே போக்கஸ் பண்ணல. இந்த வசனம் நியூட்ரலா சொல்லுது, எதை விதைக்கிறானோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்லுகிறேன், உங்களுக்காக நிறைய பேர் ஜெபிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, நிறைய பேர் எனக்காக ஜெபிக்கணும், என்னை ஜெபத்தை நிறைய பேர் தாங்கணும், இது ஒரு ஆசீர்வாதமான அறுவடை. அப்ப நீங்க என்ன செய்யணும், நிறைய பேருக்காக நீங்க ஜெபிக்கணும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் அறுப்பீர்கள். நிறைய பேருக்கு நீங்கள் ஜெபம் என்கிற காரியத்தை விதைப்பீர்கள் என்றால் நிறைய பேருடைய ஜெபத்தை நீங்கள் அறுவடையாய் பெறுவீர்கள். புரியுதா உங்களுக்கு? எதை விதைக்கிறீர்கள் அதைத்தான் அறுப்பீர்கள். அப்ப நம்ம வாழ்க்கையிலே எந்த காரியத்தை செய்தாலும் அது நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், பல மடங்கு வரும். கர்த்தர் ஏராளமாய் கொடுப்பார். கர்த்தர் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கும்போது நிறைய தான் கொடுப்பார், கொடுத்த அளவே கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய ரிட்டர்ன் எனக்குமே ஜாஸ்தி தான். அப்ப பார்க்கும் பொழுது நீங்க ஒருத்தருக்காக ஜெபிச்சா உங்களுக்காக ஒருத்தர் மட்டும்தான் ஜெபிப்பாங்கன்னு கிடையாது, அநேகரை உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் வைப்பார். ஆமென். ஒருத்தருக்காக நீங்க ஜெபிச்சாலும் கர்த்தர் உங்களுக்காய் ஜெபிக்கிறதுக்கு அநேகரை தூண்டுவார், அநேகரை தூண்டி எழுப்பி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு சூழ்நிலையை, ஜெபம் என்கிற ஒரு சூழ்நிலையை உங்களுக்காக உருவாக்குவார். உருவாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அதனால சொல்லுகிறேன், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளாகி நீங்களும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய காரியம் நடந்தது, உங்களுடைய வேலை முடிஞ்சது, நீங்க நல்லா இருக்கிறீங்க சொல்லி நம்ம சுயநலமாகவே நமக்கென்று ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு நமக்காக மாத்திரம் ஜெபித்து நம்முடைய காரியங்களை மாத்திரம் தேடி நமக்காக மாத்திரமே வாழ்ந்து விட்டு நம்ம ஓடிடக்கூடாது. நாம் மற்றவருடைய பாரத்தை சுமக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால நமக்காக 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 என்று நம்மையே சுற்றி சுற்றி நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தேவை, நம்முடைய வசதிகள், இதையே நம்முடைய ஜபத்தில் சுற்றி கொள்ளாமல் என்னைக்கு பேசுவோம், நம்முடைய ஜபத்தின் எல்லை சக விசுவாசிகளுக்கு நேராய் கடந்து போக வேண்டும். உங்களுக்கு தெரிந்திருக்கிற மற்ற தேவ பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து போக வேண்டும். அவருடைய பிரச்சனைகளை நீங்கள் அறிகிறீர்கள் என்றால் கண்டிப்பா சொல்றேன், அவங்களுக்காக நீங்க ஜபிக்கணும். ஒருத்தருடைய பிரச்சனைகளை கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துறாருனா கண்டிப்பா சொல்றேன், அதை ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துறார். ஒருத்தருடைய காரியங்கள் உங்களுக்கு தெரிய வருகிறது, அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஒன்று தெரிய வருகிறது என்றால் எதுக்காக கர்த்தர் அது தெரிய வருகிறார், அந்த காரியத்துக்காக நீ ஜெபிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நபரை குறித்து ஒரு கெட்ட காரியம் கேள்விப்படுறீங்க, எதுக்காக? அந்த கெட்ட காரியத்தில் அந்த நபர் மீட்கப்படும்படியாக ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஒரு மனுஷனுடைய நல்ல விஷயம், ஒரு தேவை, ஒரு குறைவு உங்களுக்கு தெரிய வருகிறது, எதற்காக? அந்த குறைவை கர்த்தர் மாற்றியவளை ஆசீர்வதிக்க விரும்புறதுக்காக, உங்களை ஜெபிக்க வைக்கிறதற்காக அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலே ஒருத்தருடைய தேவை குறித்து நம்ம கேள்விப்பட்டால் ஜெபிக்கணும், ஒருத்தருடைய பிரச்சனை குறித்து கேள்விப்பட்டால் ஜெபிக்கணும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிற குறைவுகள் நமக்கு கேள்விப்பட்டால் அதுக்காக ஜெபிக்கணும். எதை கேள்விப்படுகிறீர்களோ அதை கண்டிப்பாய் தேவ சமூகத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனையில் இருக்கிறவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாங்க, அந்த பாவம் ஒரு பாரத்தை சுமக்கிறாங்க, பிரச்சனை ஒரு பாரத்தை சுமக்கிறாங்க, கடன் சுமை ஒரு பாரத்தை சுமக்கிறாங்க, வியாதி ஒரு பாரத்தை சுமக்கிறாங்க. இப்படி பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் பாரம். அந்த பாரத்தை சுமந்து அவங்க தள்ளாடிட்டு இருக்கும் போது உங்கள் ஜெபம் அந்த பாரத்துக்கு அவங்க விடுதலை ஆகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். உங்களுடைய ஜெபம் அந்த பாரத்தில் நாங்கள் விடுதலையாகிறதுக்கு உதவி செய்யும். அதனால கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, இது நான் விசுவாசிகளுக்கு மட்டும்தான் சொல்ற, அவிசுவாசிகளுக்கு சொல்லல, விசுவாசிகளுக்கு மட்டும்தான் இந்த செய்தி. அப்ப இந்த விசுவாசிகளை எத்தனை பேர் எத்தனை பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? வாழ்க்கை பாரம், குடும்ப பாரம், பண பிரச்சனை பாரம், கடன் பிரச்சனை பாரம், வியாதி பாரம், இப்படி எத்தனையோ பாரம், வேலை ஸ்தலத்துல பிரச்சனை பாரம், இப்படி எத்தனையோ பாரம் தலையை அழுத்துகிறது. அப்போ ஒவ்வொருத்தர் அந்த பாலத்திலே அழுத்தப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார், ஒவ்வொருத்தரும் நேசிக்கிறார். நீங்களும் சுமக்கிறீங்க, நீங்க சுமந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மற்றவங்களுடைய பாரத்துக்காக ஜெபிங்க, உங்களுடைய பாரத்திற்காக ஜெபிக்கிறதுக்கு 10 பேரை கர்த்தர் எழுப்புவார். ஆமென். நீங்க ஒருத்தருடைய பாரத்தை நினைச்சு ஜெபிச்சு பாருங்க, உங்கள் பாரத்திலிருந்து உங்களை விடுதலை செய்ததுக்கு கர்த்தர் உங்களை சுத்தி 10 பேரை எழுப்புவார். அந்த ஜெபத்தின் மூலமாய் உங்கள் பாரங்கள் எல்லாம் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா உங்களை ரிலீவ் பண்ணி கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் கண்டிப்பா என்ன செய்யணும், ஒருவருடைய பாரத்தை இன்னொருவர் கண்டிப்பா சுமக்க வேண்டும், அதிகமா சுமக்கணும். மற்றவருடைய பிரச்சனைகளுக்கு நம்ம நிச்சயமாய் கை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அதோடு முடிச்சிட்டாரா? இல்ல, 29-30 படிங்க.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்,
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்,
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார்.
இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த வசனம் மட்டும் தான் நம்ம ரொம்ப ஃபோகஸ் பண்ணுவோம். இதுக்கு பின்னால வர ரெண்டு வசனமும் இதோட சம்பந்தப்பட்டுதான் வருது, ஆனா அதை நம்ம பெரும்பாலும் கவனிக்கிறது இல்ல. அதுக்கு பின்னால வர ரெண்டு வசனங்கள் பாருங்க, கண்டினியூஷன் என்ன சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்ப உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னத்தை கத்துக்கொள்ளணும்? இயேசு கிறிஸ்து என்னத்தை கற்றுக்கொள்ள இந்த இடத்துல சொல்றாரு, நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை கற்றுக்கொள்றது? மற்றவங்களுடைய பாரத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனே, இதை கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒரு நுகத்தை வச்சிருக்கிறேன், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் காட்டுகிறேன், மற்றவங்களுடைய பாரத்தை நான் சுமக்கிறேனே, இதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன், இதை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பதான் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அப்ப நான் பாரம் சுமக்கிறேன், மத்தங்களுடைய பாரத்தை எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கிறேன். இதை கற்றுக்கொண்டு நீங்களும் மத்தங்களுடைய பாரத்தை சுமக்கிறதற்கு என் வழியில நான் கொடுக்கிற அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு என் பின்னால வாங்க, கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் அழைப்பு, அது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு. அடுத்த ரெண்டு வசனங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு சொல்றவங்க எல்லாருமே அவர் நடந்த வழியில கண்டிப்பாய் நடக்க வேண்டும். அப்ப அவர் பாரம் சுமந்தது போல நீங்களும் நான் கண்டிப்பாய் மற்றவருடைய பாரத்தை சுமக்கத்தான் வேண்டும், கண்டிப்பாய் மற்றவருடைய பாரத்தை சுமக்கத்தான் வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியமான காரியம். இப்ப பாரம் என்று சொல்ல வரும் பொழுது ரெண்டு பாரம் இருக்கிறது. சாதாரணமாக முதலாவது பாரம் இப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இது என்ன பாரம்னா, இது எல்லாருக்கும் கொடுக்கிற அழைப்பு, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இது என்னன்னா பாவம் என்கிறதான பாரம், புரியுங்களா? பாவம், அந்த பாவத்தினால் வருகிற அடிமைத்தனம். இன்னைக்கு மனுஷன் பாவம் செய்கிறான், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவத்திற்கும் அந்த பாவத்தின் காரணமாக இருக்கிற ஒரு அடிமைத்தனத்திற்கும் ஒவ்வொரு மனுஷனும், உலகத்து மனுஷன் எல்லாருமே அடிமைகளாய் மாட்டிக்கொண்டு அந்த பாவ பாரத்தை சுமக்கிறாங்க. அப்ப அந்த பாரத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார், எங்கிட்ட வாங்க, அந்த பாவ பாரத்திலிருந்து உனக்கு நான் விடுதலை கொடுக்கிறேன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறேன், அந்த அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறேன். அப்ப கர்த்தர் நமக்கு ஆரம்பத்தில் நம்மை அழைத்து நமக்கு பாவத்தின் பாரத்திலிருந்தும் அந்த அடிமைத்தனத்தின் பாரத்திலிருந்து நம்மை கர்த்தர் ஏற்கனவே விடுதலை செஞ்சிட்டார். இப்ப விடுதலையான பிறகு விடுதலையாக்கி விட்டோன்னு இஷ்டம் கூட ஓடுறதுக்கா? இல்லை, விடுதலையாக்கப்பட்ட பிறகு நமக்கு அடுத்த ஒரு காரியம் இருக்குது. இப்ப விடுதலை ஆகி ரட்சிக்கப்பட்டுட்ட பிறகு யாருக்குமே பாரமே இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பாரமே கிடையாதா? இருக்குது. அப்ப பாவ பாரம்ன்றது கிடையாது, அடிமைத்தனத்தின் பாரம்ன்றது கிடையாது, அதை எடுத்துட்டாரு. ஆனால் சூழ்நிலைகள் வருகிற பிரச்சனை என்கிற பாரம் கண்டிப்பாகவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்குது. பிரச்சனை யாருக்கும் இல்லையா? இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் போராட்டம் இருக்குது, எல்லாருக்கும் பலவிதமான சோதனை இருக்குது, பலவிதமான நஷ்டங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், மனதை வேதனைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா இருக்குது. அப்போ பாவ பாரத்தை உலகத்து மனுஷன் சுமக்கிறான், ரட்சிக்கப்பட்டவர்களோ பலவிதமான பிரச்சனை என்கிறதான பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ விசுவாசிகள் சுமக்கிறதான இந்த பிரச்சனை என்கிற பாரத்தை நீக்குவதற்கு சக விசுவாசியாயிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அந்த பாரத்தில் கொஞ்சம் கை கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் விடுதலை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடாது, மற்றவங்களுடைய பாரத்தில் நீங்க கண்டிப்பா கை கொடுத்தே ஆக வேண்டும். நீங்க இருக்கிறத விட இன்னொரு பக்கத்து உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்க இதை விட மோசமான நிலைமையில இருப்பாங்க. உங்களை விட இன்னொரு மோசமான நிலைமையில் இருப்பாங்க. நீங்க நினைக்கலாம் நான் நல்லா இருக்கிறேன், இல்ல, உங்க பக்கத்தில் இருக்கிற நபருக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு இல்லாத பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. அதை கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அவங்களுக்கு இல்லாத பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இல்லாத பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. அப்போ ஒருத்தரை குறித்து நீங்கள் கண்டிப்பா இன்னொருத்தருக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும். உங்க பிரச்சனை இல்லாததுனால நீங்க நிம்மதியா இருக்க கூடாது. அதே போல அவங்களும் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாய் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சு பாருங்க, மற்றவருடைய பாரத்தை சுமக்க ஆரம்பிச்சு பாருங்க. டெஃபினட்டா உங்களுடைய வாழ்க்கை மகிமையாய் ஆசீர்வதிக்கப்படுகிறதை கண்டிப்பாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சரி, அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி இந்த காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்றான்னு பாருங்க. இந்த காலாத்திய நிருபத்திலேயே இப்ப வாங்க வந்து முதலாவது இப்போ முதல் ரெண்டு வசனத்தை சேர்த்து படிக்கலாம்.
சகோதரரே,
சகோதரரே,
ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள்,
ஆவிக்குரியவர்களாகி நீங்கள்
சாந்தமுள்ள ஆவியோட,
சாந்தமுள்ள ஆவியோட
அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள்,
அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள்.
நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்.
இங்கே பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் எப்படி இந்த சம்பவம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இப்படி சொல்லிட்டு தான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்கு விசுவாசிகளுக்கு சொல்றார், ஓ விசுவாசியே, இன்னொரு விசுவாசி ஒரு குற்றம், பாவம் சொல்லல, குற்றம்னு சொல்லுவோம், இப்ப வார்த்தை இல்லை அப்படிங்கிற குற்றத்தில் அகப்பட்டால், பாவத்தில் சொல்லப்படல, குற்றத்தில் அகப்பட்டால் ஒரு தவறு செய்யறாங்க, புரியுதா? அவங்க வாழ்க்கையில வந்து பார்க்கும் பொழுது ஒரு பண நெருக்கடி வருகிறது. அந்த பண நெருக்கடியில ஏதோ ஒரு இடத்துல போய் பொய் சொல்றாங்க. அந்த பண நெருக்கடியில ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு என்ன சொல்றது, ஒரு தவறாய் வருகிற மனத்தை எடுத்துட்டாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நடந்துருச்சு. அவர் நடக்கும்பொழுது அது வந்து பெரிய பாவம் சொல்லணும்னாலும் அந்த நெருக்கடியில அவர்கள் செஞ்சதான் மிகப்பெரிய குற்றமாய் போயிடுது. இப்ப பேதுரு அவனை அறியேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து மறுதளிச்சான், சபிச்சான், சத்தியமே பண்ணிட்டான். இது பார்க்கும்பொழுது அவனுக்கு வந்த நெருக்கடியிலே அவன் செய்த குற்றம் இல்ல, இது நெருக்கடி, அவனுக்கு நெருக்கடி வந்துச்சு, அவன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் இது இல்லைன்னா கண்டிப்பா அவன் மாட்டிக்கொள்ளுவான், செத்து போயிடுவான். அப்ப அவ்வளவு மோசமான ஒரு நெருக்கடி வரும் பொழுது அந்த நேரத்தில் அவன் சூழ்நிலைகளின் நிமித்தம் கட்டப்பட்டு ஒரு மறுதளிப்பை செய்து குற்றவாளியாகிவிட்டான். அப்ப குற்றவாளியா அவன் மாறின பிறகு இதை ஆவிக்குரிய பிரகாரமாக டீல் பண்ணணும். இதுதான் பவுல், இயேசு கிறிஸ்து வேற ஒண்ணுமே செய்யல, திரும்பி அவனோட பார்த்தார், சாந்த குணமுள்ள ஆவியோடு அவனை பார்த்து முறைக்கல. இயேசு கிறிஸ்து மறைச்சான்னு போட்டிருக்கா. பேதுரு அவரை மறுதளிக்கும் பொழுது, சபிக்கும் பொழுது, சத்தியம் பண்ணும் போது இயேசு கிறிஸ்து அவனை திரும்பி பார்த்தாருன்னு போட்டிருக்கு. சாந்த குணம் உள்ள முகத்தோட அவனை ஜஸ்ட் அப்படி திரும்பி பார்த்தார் பேதுரு. அது ஒரே ஒரு பார்வை, நீயா இப்படி செய்யற, இப்படி பேசுற, அப்படியே ஒரு பார்வை, அவ்வளவுதான். அவனை முறைக்கல, திட்டல, துரோகி அப்படின்னு சொல்லல. பேதுருவே நீயா இப்படி பேசுறன்ற மாதிரி அப்படியே திரும்பி ஒரு பார்வை தான் பார்த்தார். சாந்த குணம் உள்ள முகத்தோட அப்படியே பார்த்தார். அந்த ஒரு பார்வை அவனால தாங்கவே முடியல, அந்த ஒரே ஒரு பார்வை. அவனால ஒருவேளை முறைச்சிருந்தாரு கூட அவன் சாதாரணம் எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த சாந்த குணம் உள்ள முகத்தோடு அப்படி பார்த்த பார்வை அவன் இருதயத்தை உடைச்சிருச்சு. ஓடி போய் மனம் கசந்து அழுது சீர்படுத்திட்டான், தன்னை செட்டேட் பண்ணிட்டான், கத்தரு கூட தன்னை சரிபடுத்திட்டான். ஒரே ஒரு பார்வை, அதுதான் இங்க சொல்ற. சகோதரன் ஒருவன் யாராவது ஒரு குற்றத்தில் அகப்பட்டால், இது போல ஒரு சின்ன பிரச்சனையில் அகப்பட்டால், சாந்த குணம் உள்ள ஆவியோடு அவங்களை டீல் பண்ணுங்க. அந்த பாரத்தை நீங்க என்ன செய்யுங்க, சுமருங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க தவறு செஞ்சுட்டாங்க, சாந்த குணம் உள்ள ஆவியோடு அதை டீல் பண்ணி அவங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு வழியை பாருங்க. ஏன்னா அந்த காரியத்தை ஒருவேளை செய்யலைன்னா குற்ற மனசாட்சி அவங்களுக்கு கொள்வார். அந்த குற்ற மனசாட்சி வந்து கிறிஸ்துவை விட்டே விலகி போயிடுவாங்க. இப்ப யூதாஸ் இருந்தான், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான், காட்டி கொடுத்த விட்ட பிறகு அவன் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால வந்து நின்றிருந்தாள்னா ஒருவேளை அவனையும் இயேசு கிறிஸ்து பார்த்திருப்பார். பார்த்து ஒருவேளை அவனுக்கு ஒரு கன்விக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். காட்டி கொடுத்துட்டு அவன் நேரம் எங்க போனான் தெரியுமா? ஆசாரி பிரதான ஆசாரியிட்ட தான் ஓடினான். இயேசு கிறிஸ்துட்ட வரல, அவன் நேர பிரதான ஆசாரியிட்ட ஓடினான். குற்ற மனசாட்சி வந்துச்சு, பிரதான ஆசாரி இடத்துல ஓடி போய் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். அங்க போய் அறிக்கை செய்யறான். அறிக்கை செய்ய வேண்டிய இடத்துல அறிக்கை செய்யாத பண்ணாமல் அறிக்கை செய்ய வேண்டாத இடத்துல போய் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அவங்க சொன்னா அது உம்பாடுன்ட்டாங்க. குற்ற மனசாட்சி அவனால தாங்க முடியல, அது அவனால ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்க முடியாத குற்ற மனசாட்சி. அதுக்கு பிறகு அவனால் வாழ முடியல, நேர போய் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அப்ப யோசிச்சு பாருங்க, சாந்த குணமுள்ள ஆவியோடு இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்தார், ஆனால் யூதாச பார்க்க முடியல, அவன் தூரமா போயிட்டான். பார்க்கப்பட்டவன் சாந்த குணமுள்ள ஆவியோடு பார்க்கப்பட்டவன் தூக்கி எடுக்கப்பட்டான். சாந்த குணமுள்ள ஆவியோடு பார்க்க முடியாதபடி தூரம் போனவன் போயே போய் சேர்ந்து விட்டான். அப்ப நல்லா கவனிக்கிற ஒரு விசுவாசி ஒரு குற்றம் ஒரு பாரத்தை சுமக்கிறாங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நம்ம சாந்த குணமுள்ள ஆவியோடு அவங்களை டீல் பண்ணி அவங்களுக்காக ஜெபித்து அவங்களை கொண்டு வரும்பொழுது அவர்கள் மீண்டும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்படுவார்கள். இல்லைனா அவர்கள் அப்படியே முதல்ல சபை விட்டு போவாங்க, அப்புறம் கர்த்தரை விட்டு போவாங்க, முடிவிலே பரலோகத்தை விட்டே போயிடுவாங்க. அது எவ்வளவு பயங்கரமான காரியம் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்னொரு தேவ பிள்ளைகளுக்காக கண்டிப்பாய் பாரத்தை சுமக்க வேண்டும், சுமந்தே ஆக வேண்டும். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்போ அதுக்கு ஏற்ற ஒரு வேத பகுதிக்குள்ளாக இப்ப நம்ம போக போறோம். இப்ப பாருங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறது. என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா மாறிட்டீங்களோ அன்றைக்கே உங்க வாழ்க்கையில சொல்றேன், ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பிசாசு நமக்கு விரோதியா மாறிட்டான். அவன் கையில் இருக்கிற வரைக்கும், பிரச்சனை பண்றவன் கையில நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை பண்ண மாட்டான். அப்ப அவனை விட்டு நம்ம வெளியில வந்துட்ட பிறகு என்ன செய்வோம்? அவன் நமக்கு பிரச்சனை கண்டிப்பா பண்ணிட்டே தான் இருப்பான். புரியுதா? ஏன்னா ஏ கர்த்தர் பிரச்சனை பண்றவர் கிடையாது, பிசாசு தான் பிரச்சனை பண்றவன். அவன் கூட நம்ம இருக்கிற வரைக்கும் அவன் நம்ம பிள்ளைன்னு சொல்லி பத்திரமா நம்மளை ஆசிரியமா தட்டி கொடுத்துட்டே இருப்பான். ஆனா என்னைக்கு அவனை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோமோ, நம்ம வாழ்க்கையில் அவன் பிரச்சனை தன் வேலையை அவன் காட்ட ஆரம்பிச்சிருவான். பிரச்சனைகளை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான். ஏதாகிற ஒரு சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வந்து கொண்டேதான் இருக்கும். அதைத்தான் பவுல் அழகா சொல்றாரு பாருங்க, எபேசியருக்கு எழுதுல நிறுவம் 6:10-11 மூன்று வசனங்களை வாசிங்க.
கடைசியாக என் சகோதரரே,
கடைசியாக என் சகோதரரே,
கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்,
அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, திராணி உள்ளவர்களாகும்படி, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும், தரித்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல,
துரைத்தனங்களோடும்
அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
விசுவாசிகளுக்கு எந்த இடத்துல போராட்டம் வருதுன்றத தெளிவா சொல்றார். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் கிடையாது, மனுஷர்களோடு உங்களுக்கு போராட்டம் கிடையாது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிற இந்த மனுஷரோடு உங்களுக்கு போராட்டம் கிடையாது. யாரோடு போராட்டம்? துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. இவைகள் எல்லாமே பிசாசனுடைய பலவிதமான வெரைட்டிஸ் கொடுக்குது சொல்றார் இந்த இடத்துல. அப்ப பலவிதமான ஆவிகள் உங்கள் வாழ்க்கையிலே போராட்டத்தை கொண்டு வருகிறது. உங்களை போராடி, உங்களை பாரத்தை கொண்டு வந்து சுமந்து, உங்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறதற்கு இரவும் பகலும் போராடி கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் சொல்றேன், ஒரு போராட்ட களத்துக்குள் நிற்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும், ஒரு சரியான விசுவாசி ரட்சிக்கப்பட்ட கண்டிப்பா சொல்றேன், ஒவ்வொருவரும் ஒரு போராட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நாம கண்டிப்பா இருக்கிறோம். ஒருத்தருக்கு வெளிப்படையா இருக்கும், ஒருத்தருக்கு உள்ளான விதத்துல இருக்கும், ஒருத்தருக்கு வீட்டுல இருக்கும், ஒருத்தருக்கு வெளியில இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு போராட்டம் கண்டிப்பா இருக்கும். போராட்டம் இல்லைன்ற மனுஷன் யாருமே கிடையாது. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா போராட்டம் இருக்கிறது, ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. அப்ப நம்ம எல்லாருமே சொல்ற ஒரு யுத்த களத்துக்குள் இருக்கிற ஒரு போராட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை முடிகிற வரைக்கும் போராட்டத்துக்கு முடிவே கிடையாது, கண்டிப்பா நமக்கு இருக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலையிலே தனிமையாக நம்முடைய போராட்டங்களை நாமே சந்தித்து ஜெயிக்கிறது என்பது சாத்தியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், தனிமையாக நாம நின்று தனித்து நின்று நம்முடைய போராட்டத்தை ஜெயிக்கிறதுன்றது சாத்தியம் கிடையாது, கஷ்டம் அது. நமக்கு கண்டிப்பா சப்போர்ட் தேவை, புரியுதுங்களா? நமக்கு கண்டிப்பா சப்போர்ட் தேவை. அதுக்குதான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அப்படி விட்டுட்டாருன்னா கண்டிப்பா சொல்றேன், சீக்கிரத்தில் எல்லாரும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடுவான். அப்போ ஏன் இந்த சபை, எதுக்காக கர்த்தர் சபையை வச்சிருக்கிறாருன்னா, பிசாசனால ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கும் போராட்டம் வரும்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த போராட்டத்திலிருந்து ஒருத்தர் ஒருத்தர் தாங்கி கை தூக்கி விட்டு விழுந்து போகாதபடி பாதுகாக்கிறதுக்கு தான் கர்த்தர் இப்படி சபை என்கிற ஒரு ஐக்கியத்தை வைத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். அப்ப சபையின் மூலமாக கர்த்தர் இந்த திட்டத்தை தான் நிறைவேற்றுகிறாரா? அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த போராட்ட களத்தில் எப்படி டீல் பண்றது, இப்ப பாருங்க, அதுக்கு ஒரு அழகான வேத பகுதியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம், யாத்திராகமம் 17:8 வாசிக்கலாம்.
அமலேக்கியர் வந்து ரெபித்தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில்
தேவனுடைய கோலை
என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான்.
மோசேயும் ஆரோனும்
ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள்.
மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில்
இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில்
அமலேக்கு மேற்கொண்டான். கவனிங்க, இப்ப இந்த இடத்துல ஒரு போராட்ட களம் இருக்கிறது, ஒரு யுத்த களம் இது. இப்ப இந்த யுத்த களத்தில் பார்க்கும் பொழுது யோசுவா யுத்த களத்துக்குள் இறக்கிவிடப்பட்டிருக்கிறான். மோசே சொல்லிட்டான், நீ போய் இஸ்ரவேலுக்காக நீ போய் யுத்தம் பண்ணு என்று சொல்லி இந்த யோசுவாவை மோசே யுத்த களத்தில் இறக்கி விட்டுட்டான். கர்த்தர் அதே போலதான் நம்மை ரட்சித்து நம்மை யுத்த களத்தில் இறக்கி விட்டுட்டார். எப்படி யோசுவாவை மோசே இறக்கி விட்டாரோ அதே போல கர்த்தர் நம்மையும் ரட்சித்து நீ பிசாசோட யுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்யறாரு, நம்ம யுத்த களத்தில் கர்த்தர் இறக்கி விட்டுட்டார். இப்ப யுத்த களத்தில் இறக்கி விட்ட பிறகு இந்த மோசே சும்மா இருக்கல, இவன் தன்னுடைய காரியத்தை இவன் செய்து கொண்டிருக்கிறான். அதே போலதான் நம்ம யுத்த களத்தில் இறக்கி விட்டு விட்டு கர்த்தர் சும்மா இருக்கல, அவர் தன்னுடைய காரியத்தை அவர் கண்டிப்பா செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா இப்ப இந்த இடத்துல பாருங்க என்ன நடக்குது, மோசே ஆரோனையும் ஊரையும் அழைத்துக் கொண்டு ஒரு மலையின் மேல் ஏறி கர்த்தருடைய சமூகத்தில் தன் கோலை உயர்த்தி பிடிக்கிறவராய் இருக்கிறான். இது ஒரு ஜபத்திலே தாங்குகிற ஒரு அடையாளம். கைகளை உயர்த்துதல் என்பது ஜபத்திலே தாங்குகிறதற்கு அடையாளம். உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடத்திலையும் ஜபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறேன். அப்போ இந்த கைகளை உயர்த்துதல் என்பது ஜபத்திலே தாங்குகிறது அடையாளம். இப்ப என்ன நடக்குது பாருங்க, இந்த யோசுவா மோசையின் கை உயர்ந்திருக்கும் பொழுது ஜெயித்துக் கொண்டே போறான். மோசையின் கை இறங்கும் பொழுது யோசுவா பின்வாங்கிட்டே வரான், அமலைக்கு ஜெயிக்கிறாங்க. இதுதான் நிறைய பேருடைய நிலைமை, இப்படிதான் இருக்குது. முன்னால போறதும் பின்னால வர்றதும், முன்னால போறதும் பின்னால வர்றதும். யோசுவாவுடைய யுத்தம் அப்படிதான் இருக்குது. திடீர்னு முன்னால அடிச்சுட்டே போறான், கொஞ்ச தூரம் போயிட்டு என்ன செய்யறான், அவன் அடிக்கிறான், உதவ வாங்கிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான். திடீர்னு முன்னாடி ஓடுறான், அடிச்சுட்டு ஓடுறான். அடுத்து கொஞ்ச நாள் என்ன செய்யறான், அடி வாங்கிட்டு பின்னாடியே வரான். நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படிதான், திடீர்னு ஒரு வாரம் முன்னாடி போவாங்க, அடுத்த வாரம் புஸ்ஸு பின்னாடி நிற்பாங்க. முன்னால போறதும் பின்னால வர்றதுமே ஆவிக்குரிய வாழ்க்கை தான். எங்க நீங்க முன்னுக்கு வர்றது, ஒரு அடி ஏறுனா 4 அடி சறுக்குதுன்ற. அப்ப முன்னால போறதோட பின்னால போறதும் ஜாஸ்தி இருக்குது நிறைய பேருக்கு. யோசுவா பண்ண யுத்தம் அப்படிதான் இருந்துச்சு, முன்னால போறதும் பின்னால வர்றதும், முன்னால போறதும் பின்னால வர்றதுமே, அடிக்கிறதும் அடி வாங்குறதுமே இருக்கு. இப்படியே ஓடிட்டு இருக்குது இந்த யோசுவாவுடைய காரியம், புரியுதா? அப்போ இந்த யோசுவாவுடைய காரியம் நிலையான வெற்றி கிடையாது, முன்னால போய் பின்னால வந்துட்டே இருக்கிறான். அப்ப விசுவாசிகளுடைய நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான், பின்மாற்றமும் முன்னேற்றமும் மாறி மாறி இருக்குது. நான் சொல்றேன், இது தேவ சித்தம் அல்ல. முன்னால போயிட்டு பின்னால வந்துட்டு இருப்ப தேவ சித்தமே அல்ல. முன்னால போனா போயிட்டே இருக்கணும். ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிறகு முன்னால போயிட்டே இருக்கணும், முன்னால போய் பின்னால வந்துட்டு இருக்க கூடாது.
யோசுவாவுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. முன்னாலையும் போயிட்டு பின்னாலையும் வந்துட்டு முன்மாற்றமும் பின்மாற்றமும் மாறி மாறி நடக்குது. அப்போ இதை ஆரோனும் ஊரும் கவனிக்கிறாங்க. இந்த மோசே கரங்களை உயர்த்தி இருக்கும் பொழுது வெற்றி ஏற்படுகிறது, அவன் கைகள் தளர்ந்து போகும் பொழுது தோல்வி வருகிறது என்பதை இவன் கண்டுபிடித்தார்கள். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இதை சரியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு முயற்சி கொண்டு வராங்க. இப்ப பாருங்க, யோசுவாவை மோசே தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறான் தன் ஜெபத்தின் மூலமாக. ஆமென், புரியுதா? மோசே யோசுவாவை ஜெபத்தில் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ மோசே எந்த அளவுக்கு தன் கையை உயர்த்தி இருக்கிறான் அந்த அளவுக்கு வெற்றி அங்கு நியமிக்கப்படுகிறது. ஆனா நல்ல கவனிங்க, யோசுவாவை மோசே அனுப்பிவிட்டு அவன் கையை உயர்த்தினதை விட இயேசு கிறிஸ்து நம்மை அனுப்பிவிட்டு தன் கரத்தை அதிகமாக உயர்த்தி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. மோசேயுடைய கை அடிக்கடி தளர்ந்து போச்சு, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கை ஒருபோதும் தளராது. நாம் அதை சரியாக கவனித்தால் கண்டிப்பா சொல்றேன், வெற்றி நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்றாரு. லூகா எழுதின சுவிசேஷம் 22:31-32 வசனங்களை வாசிங்க.
பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் பிடிக்கிறது போல சாத்தான் உங்களை பிடிக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார்.
போதும், இங்க பாருங்க, பேதுருவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வரப்போகுது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சீமோனே சீமோனே, சாத்தான் உங்களை சுலக்கினால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், கையை உயர்த்தி இருக்கிறேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எபிரேயர் 7:25 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர் நிமித்தம் இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் வாழ்ந்த பொழுதும் சரி, அவர் மனித வாழ்க்கையை முடித்து இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கும் பொழுதும் சரி, இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிற ஒரே வேலை என்ன தெரியுமா? கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கை ஒருபோதும் தாழ்ந்து போகிறது கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் கை ஒருபோதும் தாழ்ந்து போகிறது கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் நமக்கு கண்டிப்பாய் சொல்லுகிறேன், கடைசி வரைக்கும் நமக்கு யுத்தம் இருக்கிறது, பிசாசோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஆனால் நமக்காக கரங்களை உயர்த்தி இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நமக்காக விழித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் அவர் நமக்காக விழித்துக் கொண்டிருக்கிறார், எப்பொழுதும் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆகிய நான் சொல்றேன், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தொடர்ந்து கண்டிப்பாய் வெற்றிகளை சுதந்திரிக்க வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்ல, இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுபடுகள் என்ன? கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் நாம் தொடர்ந்து மற்றவருடைய பாரத்தை நாம சுமக்கணும். இப்ப இந்த சம்பவத்தில் பாருங்க, யோசுவாவுடைய பாரத்தை மோசே சுமந்தார். இப்ப மோசையுடைய கை தளர்ந்து போச்சு. மோசையுடைய கை தளர்ந்த உடனே வாசிப்போம், 17:8 படிக்கலாம்.
அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி,
12 படிக்கலாம்,
மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும்
ஒருவன் ஒரு பக்கத்திலும்
ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும்
ஒரே நிலையாயிருந்தது. பாருங்க, இதான் செயின் ரியாக்ஷன். மோசே யோசுவாவின் பாரத்தை இவன் சுமந்தான். ஆனா ஒரு லெவல் வந்தோன்னு மோசையின் கை தளர்ந்து போக ஆரம்பிச்சது. இந்த மோசையின் பாரத்தை ஆரோனும் ஊரும் வந்து சுமக்கிறாங்க. இதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது. யோசுவாவின் பாரத்தை மோசே சுமந்தான், மோசையின் பாரத்தை ஆரோனும் ஊரும் வந்து சுமக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு மோசையின் கையை ஒரே நிலையாய் தூக்கி பிடித்தார்கள். அப்ப அவன் கை ஒரே நிலையாய் இருக்கிற வரைக்கும் வெற்றி கிடைத்தது. நான் சொல்றேன், மோசை ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவனோடு முகமுகமாய் பேசினவன். அவனுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணார். போன வாரம் பார்த்தோம், அவன் கர்த்தரோடு 40 நாட்கள் அவரை முகமுகமாய் சந்தித்து பேசினான். அவனுடைய முகம் பிரகாசித்தது, தேவனுடைய பிரகாசத்தினால் அவன் நிறைந்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தாலும் சரி, அவனுடைய கை கூட தளர்ந்து போச்சு. அதனால ஒன்னு சொல்லு கேட்டீங்கன்னா, யாராய் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, யாருடைய கையும் தளர்ந்து போகிறதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நினைக்க கூடாது, நான் நல்லா இருக்கிறேன், நான் ஒருபோது சோர்ந்து போக மாட்டேன், நான் ஒருபோது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இறங்க மாட்டேன், என்னை யாராலும் வீழ்த்த முடியாது. ஒருத்தர் இப்படி சொல்ல முடியாது. யாராய் இருந்தாலும் சொல்ல, யாருடைய கையும் கண்டிப்பாய் தளர்ந்து போக முடியும். புரியுதுங்களா? யாருடைய கையும், மோசையுடைய கை கூட என்ன செஞ்சது? தளர்ந்து போச்சு. மோசை அவனுடைய பாரத்தை சுமந்துட்டுக்கலாம், யோசுவா பாரத்தை சுமக்கலாம், ஆனா அடுத்த பக்கத்துல பார்க்கும்போது மோசையுடைய கை தளர்ந்து போச்சு. அந்த மோசையுடைய கையை தான் ஆரோனும் ஊரும் வந்து தாங்கி பிடித்தார்கள். நல்ல கவனிங்க, ஜெப உதவின்றது கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் தேவை. புரியுதா? எனக்கு யாருமே ஜெபிக்க தேவையில்லை, இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது, இருமாப்பு நமக்கு வரவே கூடாது. எனக்கு யாரும் ஜெபிக்க தேவையில்லை, நானே எனக்கு ஜெபிச்சுக்குவேன். இந்த இருமாப்பு வந்துச்சோ க்ளோஸ். புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது, எனக்கு யாரும் ஜெபிக்க தேவையில்லை, எனக்கு நல்லா ஜெபிக்க தெரியும், நானே ஜெபிச்சு எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். இது வந்துச்சோ நம்ம நிலைமை அவுட். கண்டிப்பா சொல்றேன், நமக்கு தாங்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஆமென். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தாங்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. மோசைக்கு ஒரு தாங்கிறதுக்கு ரெண்டு பேர் தேவையாக இருந்துச்சு, அவனுக்கு ரெண்டு பேர் தாங்க வேண்டிய அவசியமா இருந்துச்சு. ஏன் மோசே? இயேசு கிறிஸ்துக்கு கொஞ்சம் போலாமா? வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:40 வாசிங்க.
பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து,
பின்பு இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தில் வந்து,
அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா?
எப்படி கேட்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு ஜெப உதவி தேவையா இருந்துச்சு. இந்த மூணு பேரை அவர் நிறைய நம்பினார். ஏன்னா இந்த மூணு பேரை பலவிதமான ஜெப அனுபவங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். மறுரூபமாகும் போது மூணு பேரை கூட்டிட்டு போயிருக்கிறார். ஒவ்வொரு ஜெபிக்கிற நேரத்தையும் மூணு பேர் கூட்டிட்டு போவார். ஆகையினால இவங்களுக்கு நல்லா ஜெபிக்க பழகி இருக்கிறாங்க, நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் பார்த்திருக்கிறாங்க, இவங்க நமக்கு கை கொடுப்பாங்க நினைச்சா இந்த மூணு பேர் கூட்டிட்டு போறார். ஆனால் இந்த இடத்துல கெத்செமனேயில வந்த பிறகு இந்த மூணு பேருமே தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு வந்து பாக்குறாரு, ஜெபிச்சுட்டு இருப்பாங்க நினைச்சிட்டு எதிர்பார்த்துட்டு திரும்பி வந்து பாக்குறாரு, மூணு பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. பேதுரு பார்த்து எவ்வளவு அந்த வார்த்தை படிக்கும் போதே அவருடைய இருதயத்தின் வேதனை புரிந்து பார்க்க, நீங்க என்னோடு கூட ஒரு மணி நேரம் ஆகிலும் விழித்திருக்க கூடாதா? கெஞ்சற மாதிரி கேட்கிறார். அவருக்கு மனசொறிப்பு, எவ்வளவு வெற்றிகரமாய் ஊழிய செய்தவர், அடுத்த நாள் மரணத்தை சந்திக்க போறார். அவருக்கே அந்த மரணத்தின் சூழ்நிலை நெருக்க ஆரம்பிச்சது, பாரம் அவரை அழுத்த ஆரம்பிச்சது. இப்ப அவருக்கே ஒரு ஜெப உதவி தேவையா இருந்துச்சு. என்னோடு கூட ஒரு மணி நேரமாக விழித்திருக்க கூடாதான்னு சீஷனிடத்துல ஜெபிக்கிறதற்கு உதவி கேட்கிறார். ஆனா அவங்க உதவி செய்யவே இல்லை, கடைசி வரைக்கும் செய்யல. கடைசி வரைக்கும் திரும்ப திரும்ப மூணு தடவை வந்து கேட்டார், மூணு தடவை அவங்க ஜெபிக்கவே இல்லை. கடைசியில் அவருக்கு உதவி எங்க இருந்து வருச்சு தெரியுமா? வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:43 வாசிங்க.
அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி, அவரை பலப்படுத்தினான்.
இப்ப அவருக்கு உதவி எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. பூமியில தன்னுடைய மூன்று சீஷர்கள் நெருக்கமான மூணு பேரிடத்துல தன்னுடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு கேட்டாரு, என்னோடு ஒரு மணி நேரம் ஆகிலும் விழித்திருக்க மாட்டீங்களா? கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார். ஆனா அந்த மூணு பேர் உதவி செய்யவே இல்லை. கடைசியில பரலோகத்துல பிதா பாக்குறாரு, பூமியில் அவருடைய சீஷர்கள் அவருக்கு ஒண்ணு செய்யல, நம்மளே ஒரு ஆள் அனுப்பணும். ஒரு தேவதூதன் அனுப்பினார், ஒரு தேவதூதன் நேரா இயேசு கிறிஸ்துவுல வந்தான், வந்து இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினான். இயேசு கிறிஸ்து யார்? தேவகுமாரன். இப்ப அவரை பலப்படுத்துறது யாரு? ஒரு தேவதூதன். பாத்தீங்களா? அப்போ உலகத்திலே மனுஷனாய் வாழ்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கே பலப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவையா இருந்துச்சு. பாத்தீங்களா? இப்போ மனுஷனா இருக்கிற வரைக்கும், அது இப்ப கிடையாது, மனுஷனாய் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த வரைக்கும், இது உலகத்தில் அவர் இருக்கும் பொழுது அவருக்கே ஒருத்தர் உதவிக்கு தேவையா இருந்துச்சு. அவருடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு மனுஷங்களை எதிர்பார்த்தார், எவனுமே உதவி செய்யல. கடைசியில் தேவ தூதன் வந்து அவருக்கு உதவி செய்து அவரை பலப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுது. பைபிளை நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஆட்கள் எல்லாருமே ஜெப உதவி எதிர்பார்த்திருப்பாங்க. பவுலுடைய வாழ்க்கை பாருங்க, எபேசியர் கடிதத்தின் நிருபம் 6:18-19 படிச்சு பாருங்க. எபேசியர் 6:18-19
எந்த சமயத்திலும்
சகல
விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள்
பாருங்க. சகல பரிசுத்தவான்களுக்காக எந்த சமயத்திலும் வேண்டுதல் செஞ்சு விழித்திருங்க. ஃபர்ஸ்ட் புத்தி சொல்றாரு. ஏன் தெரியுமா? அடுத்ததான் விஷயத்துக்கு வரப்போறார். 19:20 படிப்போம்.
சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற
ஸ்தானாபதியாகிய
நான் அதை பற்றி பேச வேண்டியபடி
தைரியமாய் பேசத்தக்கதாக
நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள்
எப்படி கேட்கிறார் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த 18வது வசனத்தில் நீங்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவிலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் புத்தி சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தது விஷயத்துக்கு வராரு. ஏன் இப்படி புத்தி சொல்றாரு தெரியுமா? சுவிசேஷத்திற்கு ஸ்தானாபதியாக தேவனாகிய கர்த்தரனை நியமித்திருக்கிறார். இந்த ரகசியத்தை நான் தைரியமா சொல்லணும். புறஜாதி ஜனங்களுக்கு போய் இந்த சுவிசேஷத்தை நான் தைரியமா சொல்லணும். பல நேரத்தில் சூழ்நிலைகள் என்னை பயமுறுத்துகிறது. சுவிசேஷத்தை நான் தைரியமா சொல்ல முடியாதபடி பல விதமான நெருக்கடிகள் எனக்கு வருது. என்னால் இந்த பிரச்சனைகளை இந்த பாரத்தை சுமக்க முடியல. எனக்கு வருகிற எதிர்ப்புகளை என்னால் தாங்க முடியல. வருகிற நிந்தனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அடிகள் இவைகளை என்னால் தாங்க முடியல. இந்த போராட்டங்களை ஜெயித்தனால் ஊழிய செய்ய முடியல. அதனால நான் சுவிசேஷத்தின் விஷயத்தை, இந்த ரகசியத்தை தைரியமாய் சொல்லத்தக்கதான வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து ஜெப உதவியை நாடினார். அப்போஸ்தலாகிய பவுல் வெளிப்படையாகவே எழுதிய வச்சார். தன்னுடைய சபைக்கு, விசுவாசிகளுக்கு எழுதிய வச்சார், எனக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என் மூலமா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், என் மூலமா இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி தான் ஸ்தாபித்த சபையாரிடத்தில் பவுல் ஜெப விண்ணப்பத்தை எழுதுகிறார். புரியுதுங்களா? அவங்க மூலம் அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய ஜெபம் அவருக்கு தேவைதான். அதனால சொல்றேன், யாராயிருந்தாலும் ஜெப உதவி நமக்கு கண்டிப்பா தேவை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெப உதவி தேவையா இருந்துச்சு, பவுலுக்கு ஜெப உதவி தேவையா இருந்துச்சு, உங்களுக்கும் எனக்கு கண்டிப்பா ஜெப உதவி தேவை. ஜெப உதவி இல்லைன்னா கண்டிப்பா சொல்றேன், சர்வைவ் ஆகவே முடியாது. அது உங்களுக்கு அந்த உதவி வேணும்னா நீங்க அந்த உதவி முதல்ல மற்றவங்களுக்கு செய்யணும். ஆமேன். நீங்க அந்த உதவியை அனுபவிக்கணும்னா முதல்ல அந்த உதவியை நீங்க மத்தவங்களுக்கு செய்யணும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஜெபத்தை விதைச்சா ஜெபத்தை நீங்க அறுப்பீங்க. புரியுதா? ஜெபத்தை நீங்கள் விதைத்தால் ஜெபத்தை அறுப்பீங்க. அப்ப ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். யோசுவாவின் பாரம் மோசைக்கு, மோசையின் பாரம் ஆரோனுக்கும் ஊருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், பாரம் சுமக்கும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபம் என்கிறதான பாரம், அந்த தளர்ந்து போகும்பொழுது அவங்களை தாங்கி பிடிக்கிற ஒரு பாரம், இப்படிப்பட்ட பாரம் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா சுமக்க வேண்டும். அதனால சொல்ற, இனி உங்கள் வாழ்க்கையிலே சுயநல ஜபம் என்கிற வட்டத்தை விட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வெளியே வரணும். கண்டிப்பா சொல்ல, வெளியே வரணும். உங்களுக்காக ஜெபித்ததான காரியத்தை விட்டு வெளியே வரணும். விசுவாசிகள் எல்லாருடைய பெயரையும் முகத்தையும் நீங்க வச்சு நீ கண்டிப்பா என்ன செய்யணும்? மனதில் வைத்து நீங்க ஜெபிக்கணும். ஒருத்தருக்காக இன்னொருத்தர் கண்டிப்பா ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு அநேகருடைய ஜெபத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்துவார், உங்கள் இக்கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். கண்டிப்பா நாம் என்ன செய்யணும்? ஒருத்தருடைய பாரத்தை இன்னொருத்தர் சுமக்கணும். கடைசியாக இப்ப மறுபடி இந்த கலாத்தியின் 6வது அதிகாரத்துக்கு வருவோம். 6வது அதிகாரத்தில் மறுபடி இப்ப கடைசி அந்த கான்டெக்ஸ்ட் படி நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த 6வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களும் பாரத்தை சுமக்கும்படியாக சொல்லப்பட்ட காரியம். இதில் பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் ஜபம் என்கிற பாரத்தை, மற்றவருடைய காரியங்களை நாம் ஜபத்தில் தாங்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம். இப்ப அந்த கான்டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3வது 2வது வசனத்தில் படிச்சுட்டே வருவோம்.
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து
இப்படியே
இப்படியே
கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்
கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்
ஒருவன்
ஒருவன்
தான் ஒன்றும் இல்லாதிருந்தும்
தான் ஒன்றும் இல்லாதிருந்தும்
தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவன் ஆவான் அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே மேலும்
மேலும்
திருவசனத்தில் உபதேசிக்கிறவன்
திருவசனத்தில் உபதேசிக்கிறவன்
உபதேசிக்கிறவனுக்கு
உபதேசிக்கிறவனுக்கு
சகல நன்மைகளிலும்
சகல நன்மைகளிலும்
பகிர்ந்து கொடுக்க கடவன்
பகிர்ந்து கொடுக்க கடவன்
மோசம் போகாதிருங்கள்
மோசம் போகாதிருங்கள்
தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார்
தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார்
மனுஷன் எதை விதைக்கிறானோ
மனுஷன் எதை விதைக்கிறானோ
அதையே அறுப்பான்
அதையே அறுப்பான்
தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன்
தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன்
மாம்சத்தினால் அழிவை அறுப்பான்
மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான்
ஆவிக்கென்று விதைக்கிறவன்
ஆவிக்கென்று விதைக்கிறவன்
ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்
ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நல்ல கவனிங்க வச்சுக்கோ அதுக்கு பிறகு நான் அடுத்த காரியத்தை சொல்றேன் இப்ப இந்த இடத்தில் பாரம் சுமக்கிறதை குறித்து இந்த இடத்தில் இந்த வசனத்தின் பின்னணியில இந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன கர்த்தர் சொல்றார் என்று பார்த்தால் இந்த இரண்டாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது கர்த்தர் கொடுத்து தாங்குகிறதை குறித்து இங்க சொல்றார் போதிக்கப்படுகிற இடத்திற்கு கர்த்தரை செய்ய அதை தாங்குங்கள் அப்போ நம்ம சபை ஊழியத்தை கண்டிப்பாய் தாங்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்துல சொல்றார் திருவசனத்தில் போதிக்கப்படும் பொழுது அந்த போதனைக்கு நாம் என்ன செய்யணும் கண்டிப்பாய் தாங்க வேண்டும் ஊழியத்தை தாங்க வேண்டும் அடுத்ததாக சபைக்குள் அடுத்து தாங்க வேண்டிய காரியம் பாருங்க 9-10 வாசிப்போம்
நன்மை செய்கிறதில்
நன்மை செய்கிறதில்
சோர்ந்து போகாமல் இருப்போம்
சோர்ந்து போகாமல் இருப்போமாக
நாம் தளர்ந்து போகாதிருந்தால்
தளர்ந்து போகாதிருந்தால்
ஏற்ற காலத்தில் அறுப்போம்
ஏற்ற காலத்தில் அறுப்போம்
ஆகையால்
ஆகையால்
நமக்கு கிடைக்கும் சகாயத்திற்காக சமயத்திற்காக
நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக
யாவருக்கும் யாவருக்கும்
யாவருக்கும்
விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும்
விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும்
நன்மை செய்ய கடவும்
நன்மை செய்ய கடவும் அடுத்தபடியாக சபையிலே இருக்கிறதான எல்லாம் மத்த பொதுவாக எல்லாருக்காகவும் விசேஷமாய் குறிப்பாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்து அவர்களை தாங்க வேண்டும் உதவி செய்து அவங்களை தாங்கும் அப்ப பாருங்க இந்த பகுதி இந்த கான்டெக்ஸ்ட் படி வரும்பொழுது ரெண்டு விதமான தாங்குதல் சொல்றார் ஒன்று சபை ஊழியத்தை தாங்கணுன்றார் போதிக்கப்படுகிற இடத்தில் போதிக்கப்படுகிற நீங்கள் அதற்கு தாங்கணுன்றார் இரண்டாவது விசுவாசிகள் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னா கண்டிப்பா என்ன செய்யணும் அதை தாங்கணும் அவங்களுடைய உதவிகள் அவங்களுக்கு கஷ்டப்படும் பொழுது அவங்களுடைய தேவைகள் சாப்பாட்டுக்கே வசதி இல்லாமல் இருக்கிறாங்க சரியான துணி இல்லாமல் இருக்கிறாங்க இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஏழ்மையில் இருக்கிறாங்க அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பா என்ன செய்யணும் இன்னொரு நபர் இன்னொரு விசுவாசி அவங்களை தாங்கி பிடிக்கணுங்கிறார் குறிப்பாக விசுவாச குடும்பத்தாருக்கு அதை செய்யணுங்கிறார் வெளியில் இருக்கிறவங்களுக்கு மேலோட்டமா சொல்லிட்டு குறிப்பாக விசுவாச குடும்பத்தாருக்கு அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் இது தாங்குகிறார் அப்ப இந்த காரியத்துல தான் கர்த்தர் சொல்ல இதுக்கு நடுவில் தான் கர்த்தர் வார்த்தையை வச்சுட்டாரு மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் மாம்சத்துக்குரிய காரியத்தை விதைத்தால் மாம்சத்தின்படி அழிவை விதை அறுப்பான் ஆவிக்கேற்றப்படி விதைத்தால் ஜபத்தை விதைத்தால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் விதைத்தால் நித்திய ஜீவனை அறுப்பான் புரியுதா இவ ரெண்டுமே வருது உலகத்தின் காரியத்தில் உங்களுடைய வருமானம் உங்களுடைய பணத்தை எப்படி செலவு செய்கிறீர்கள் என்பது இருக்கிறது அதை அழிவுக்குரிய காரியத்திலே செலவு செய்தால் அது நிச்சயம் அழிவை அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது அழிவை அறுப்போம் அதன் மூலமாய் சாபம் வரும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பணம் எல்லாமே சொல்றேன் ஆசீர்வாதமானது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் கர்த்தர் நமக்கு சொல்றேன் சரீரத்திலே சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து சம்பாதிக்க வைத்திருக்கிறார் அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அப்ப நம்முடைய சம்பாத்தியம் வருமானம் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதை ஒரு தேவப்பிள்ளை சொல்றேன் வீணாய் விரயமாய் தவறான காரியத்துக்கு ஒரு பைசா போகக்கூடாது கண்டிப்பா போகக்கூடாது ஒரு பைசா தவறான காரியத்துக்கு போகக்கூடாது அப்ப அழிவை அறுப்போங்கிறார் சாபத்தை அறுப்போம் அழிவை அறுப்போம் அப்ப அதே நேரத்தில் நம்முடைய பணம் ஊழியத்திற்கும் அதே நேரத்தில் கஷ்டப்படுகிற வறுமையிலே கஷ்டப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்தால் அதனால் நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதத்தை சேர்ந்து அறுப்போம்ன்ற. அல்லேலூயா, இதுதான் இது. அப்ப இந்த இடத்துல தாங்கிறதுல இதுவும் அடுத்த முக்கியமான இது கான்டெக்ஸ்ட் படி நான் சொல்றேன். முதல்ல சொல்றது ஸ்பிரிச்சுவல், இது வரைக்கும் சொல்றது. இப்ப இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் படி, இந்த இடத்தின் சம்பவத்தின் படி கர்த்தர் இதை நமக்கு சொல்ற. அதனால தேவ பிள்ளைகள் ஜபத்துல தாங்கணும், நம்முடைய வருமானத்தில் தாங்கணும், சபையை தாங்கணும், ஏழ்மையா இருக்கிற விசுவாசிகளை தாங்கணும். இதெல்லாமே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற காரியம். இதை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் சேர்த்து கொடுத்து உங்களை கனப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.